ಆಲ್ ಇಂಡಿಯಾ ರೇಡಿಯೋ மனதின் குரல். பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு வானொலி வாயிலாக தனது சிந்தனை ஓட்டங்களை நாட்டு மக்களோடு பகிர்ந்து கொண்டார். பிரதமர் உரையின் தமிழாக்கத்தினை இப்போது கேட்கலாம்.
எனது பிரியமான நாட்டு மக்களே, இன்று விஜயதசமி புனித நன்னாள். உங்கள் அனைவருக்கும் விஜயதசமி நன்னாள் நல்வாழ்த்துக்கள். நான் இன்று வானொலி வாயிலாக உங்களிடம் எனது மனதில் இருக்கும் விஷயங்கள் பற்றி பேச வந்திருக்கிறேன். என் மனத்தகத்து விஷயங்களை நான் இன்று மட்டுமல்ல, இனிமேலும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். மாதம் இருமுறையோ ஒருமுறையோ உங்களோடு என் மனதில் இருக்கும் விஷயங்களை நேரம் எடுத்துக்கொண்டு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இனிவரும் காலங்களிலும் நான் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு பேசுவேன். இது உங்களுக்கும் வசதியாக இருக்கும், எனக்கும் மனம் திறந்து பேசுவதை முழுமையாகவும் வெற்றிகரமாகவும் செய்ய முடியும். இன்று விஜயதசமி புண்ணிய நாளை கொண்டாடுகிறோம். இந்த புனித நாள் தீமைகளை நன்மைகள் வெற்றி கொண்டதை குறிக்கும் நன்னாள். மும்பையைச் சேர்ந்த கணேஷ் வேங்கராத்ரி எனக்கு ஒரு மெயில் அனுப்பியிருந்தார். அதில், நாம் விஜயதசமி திருநாளில் நமக்குள் இருக்கும் 10 தீமைகளை அகற்றும் மனவுறுதியை ஏற்க வேண்டும் என்று கூறியிருந்தார். அவரது இந்த ஆலோசனைக்கு நான் எனது நன்றியை உரித்தாக்குகிறேன். ஒவ்வொருவரும் தங்கள் மனத்தில் உள்ள எவ்வளவு தீமைகளை வென்று வாகை சூட வேண்டும் என்று இப்போது யோசிக்க ஆரம்பித்திருப்பார்கள். ஆனால் நாடு என்ற வகையில் விஜயதசமி நன்னாளன்று நாம் தூய்மைக்கேட்டிலிருந்து விடுதலை பெறுவது குறித்த உறுதியை எடுத்துக்கொள்ள வேண்டும். தூய்மைக்கேட்டை வெல்ல வேண்டும். விஜயதசமி புனித நன்னாளில் இந்த உறுதியை எடுத்துக்கொள்ள முடியுமல்லவா? நேற்று அக்டோபர் 2 மகாத்மா காந்தியின் புனிதமான பிறந்த நாளன்று தேசம் முழுவதும் தூய்மையான பாரதம் என்ற இயக்கத்தை 125 கோடி இந்தியர்களும் மேற்கொண்டார்கள். நீங்கள் இதை மேலும் மேம்படுத்துவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்குள் இருக்கிறது. நான் நேற்று தூய்மையான பாரதம் இயக்கத்தில் ஒரு விஷயம் பற்றி கூறியிருந்தேன். அதில் நான் 9 பேர்களுக்கு அழைப்பு விடுத்திருந்தேன். அவர்கள் தாங்களே இந்த தூய்மை பணியில் ஈடுபடும் வீடியோவை சமூக வலைத்தளங்களில் தரவேற்றம் செய்ய வேண்டும். மேலும் 9 பேர்களை அவர்கள் ஒவ்வொருவரும் இந்த தூய்மை பணியில் ஈடுபட அழைப்பு விடுப்பார்கள். நீங்களும் இதில் இணைந்து கொள்ளுங்கள். நீங்கள் தூய்மைப்படுத்துங்கள். நீங்கள் அழைப்பு விடுக்கும் அந்த 9 பேர்களையும் கூட தூய்மை பணியில் ஈடுபட ஊக்கமளியுங்கள். அவர்களும் தூய்மை பணியில் ஈடுபடட்டும். உங்கள் தோழர்கள் நண்பர்களுக்கும் இந்த அழைப்பை விடுங்கள். அதிகம் பேர்களுக்கு நீங்கள் அழைப்பு விடுக்க வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் அழைக்கும் 9 பேர்கள் ஒவ்வொருவருமே அவரவர் பங்குக்கு 9 பேர்களுக்கு இதை சொல்லுவார்கள். அவர்கள் மேலும் 9 பேர்களுக்கு அழைப்பு விடுப்பார்கள். மெல்ல மெல்ல நாட்டில் தூய்மைக்கேடு இருக்கக்கூடாது, தூய்மையாக அனைவரும் இருக்க வேண்டும் என்ற சூழ்நிலை உருவாகிவிடும். நீங்கள் இந்த பணியை மேலும் மேம்படுத்துவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நாம் மகாத்மா காந்தியடிகளை பற்றி பேசுவது என்றால் காதி பற்றிய பேச்சு மிகவும் இயல்பான ஒன்றாக இருக்கும். உங்கள் குடும்பத்தில் பல வகையான துணிகள் இருக்கும், பல வகையான ஆடைகள் இருக்கும், பல வகை நிறுவனங்களின் பொருட்கள் இருக்கும். அவற்றில் ஒன்றாவது காதி பொருளாக இருக்க முடியாதா? நான் உங்களை காதி உடுத்துங்கள் என்று கூட கூறவில்லை. நீங்கள் முழுமையாக காதி துணிகளை அணியுங்கள் என்று கூட சொல்லவில்லை. குறைந்தபட்சம் ஒரு பொருளாவது, அது கைக்குட்டையாக இருக்கலாம், அல்லது வீட்டில் குளிக்க பயன்படுத்தும் துண்டாக கூட இருக்கலாம், உங்கள் வீட்டின் பெட்ஷீட்டாகவும் இருக்கலாம், தலையணை உரையாகவோ திரைச்சேலையாகவோ கூட, இல்லை ஏதோ ஒன்றாக கூட அது இருக்கலாம். குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு பல வகையான துணிகள் மீது விருப்பம் இருக்கலாம். அதேபோல உங்கள் வீட்டில் காதியும் இருக்கலாமே, இல்லையா? இதை நான் ஏன் சொல்கிறேன் என்றால், நீங்கள் காதியில் விற்கப்படும் துணியை வாங்கினால் ஒரு ஏழையின் வீட்டில் தீபாவளி என்று விளக்கு எரியும். ஒன்றிரண்டு பொருட்களே கூட போதுமானது. இப்போதெல்லாம் பொருட்கள் காதி பவனங்களில் அக்டோபர் 2 தொடங்கி மாதம் முழுக்க விலை தள்ளுபடியில் இருக்கிறது. இதை சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளலாமே. ஒரு சிறிய பொருள், மனவிருப்போடு இதில் ஈடுபடுங்கள். ஏழையோடு உங்களுக்கு ஏற்படும் உறவு எப்படி இருக்கும் என்று அப்போது தெரிய வரும். அதில் உங்களுக்கு எப்படி வெற்றி கிடைக்கிறது என்று பாருங்கள். இன்று வரை நாம் என்ன நினைத்து வாழ்ந்தோம்? அனைத்தையும் அரசு செய்துவிடும் என்று, இல்லையா? ஆனால் நமது நிலை என்ன என்று நாம் இன்று தெளிவாக பார்த்துவிட்டோம். இனிமேல் நாட்டின் 125 கோடி மக்களும் இணைந்தே செயல்படுவோம். நம்மை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்மை நாம் இனம் காண வேண்டும். நாம் உலகத்தின் மகத்தான மக்கள். நமது விஞ்ஞானிகள் மிக குறைந்த செலவில் செவ்வாய் கிரகத்தை வெற்றிகரமாக அடைந்திருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? நம்மிடம் பலத்தில் எந்த குறைபாடும் இல்லை. நமது சக்தியை நாம் மறந்துவிட்டோம், அவ்வளவுதான். நம்மை நாமே மறந்துவிட்டோம். நாம் தொய்வடைந்திருக்கிறோம். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்படியாக முடியாது, இப்படியாக விடக்கூடாது. சுவாமி விவேகானந்தர் அடிக்கடி ஒரு விஷயம் பற்றி சொல்லுவார். இதை அவர் பலமுறை பல பேரிடம் கூறியிருக்கலாம். ஒரு முறை ஒரு தாய் சிங்கம் தனது 2 குட்டிகளுடன் ஒரு பாதையில் சென்று கொண்டிருந்தது. தொலைவில் அது செம்மறியாட்டு கூட்டம் ஒன்றை கண்டது. உடனே அவற்றை வேட்டையாட வேண்டும் என்று அதற்கு தோன்றியது. உடனடியாக பெண் சிங்கம் அந்த திசையை நோக்கி ஓடத் தொடங்கியது. அதனுடைய ஒரு குட்டியும் அதனுடன் இணைந்து ஓடத் தொடங்கியது. இன்னொரு குட்டி பின்தங்கிவிட்டது. பெண் சிங்கம் செம்மறியாட்டை வேட்டையாடிவிட்டு முன்னேறியது. விடுபட்டு போன சிங்கக்குட்டியை ஒரு தாய் செம்மறியாடு பேணி வளர்த்தது. அந்த சிங்கக்குட்டி செம்மறியாடுகள் மத்தியில் வளர்ந்து வந்தது. அதன் செயல்பாடு, பழக்க வழக்கங்கள், குரலின் வெளிப்பாடு அனைத்தும் செம்மறியாட்டைப் போலவே ஆகிவிட்டது. பெண் சிங்கத்துடன் வளர்ந்த சிங்கக்குட்டி வளர்ந்து பெரியதாகிவிட்டது. அது ஒருமுறை செம்மறி ஆடுகளுடன் இருக்கும் சிங்கக்குட்டியை பார்க்க நேர்ந்தது. அட, என்ன ஆச்சரியம்! இது சிங்கம் அல்லவா? இது செம்மறி ஆடுகளோடு என்ன செய்து கொண்டிருக்கிறது? செம்மறி ஆடுகளைப் போலவே குரல் கொடுக்கிறது. இதற்கு என்ன ஆகிவிட்டது என்று ஆச்சரியப்பட்டது. அது உடனே செம்மறி ஆடுகளுடன் இருந்த சிங்கத்திடம் சென்று, என்னப்பா உனக்கு என்ன ஆச்சு? நீ ஆடு மாதிரி நடந்துக்கிறிய, நீ சிங்கம் இல்லையா என்று கேட்டது. அதுவோ, இல்லை இல்லை, நான் செம்மறியாடு, இவைதாம் என்னை வளர்த்தன, என்னை ஆளாக்கின என்று கூறியது. எனது குரலை கேள், எனது பழக்க வழக்கங்களைப் பார் என்று சொன்னது. அப்போது மற்ற சிங்கம், வா என்னோடு, நீ யார் என்பதை நான் உனக்கு புரிய வைக்கிறேன் என்றது. அதை ஒரு குளத்துக்கு அருகே அழைத்துச் சென்றது. அந்த குளத்தில் இருந்த நீரில் செம்மறி ஆடுகளோடு வளர்ந்த சிங்கத்தின் முகத்தை பார்க்க வைத்தது. தன் முகத்தையும் அந்த சிங்கத்தையும் ஒப்பிட்டு காட்டி, பார், நம் இருவரின் முகங்களும் ஒன்று போலவே இருக்கிறது, நானும் சிங்கம், நீயும் சிங்கம் என்றது. தன்னை பற்றிய சுயமரியாதை செம்மறி ஆடுகளோடு வளர்ந்த சிங்கத்தின் மனத்தில் உதித்த மறுகணமே அது தன்னை பற்றிய சுய அறிமுகம் அடைந்த மறுநொடியே செம்மறியாட்டின் இடையே வளர்ந்த சிங்கமும் சிங்கத்தாயிடம் வளர்ந்த சிங்கத்தைப் போல கர்ஜனை புரிந்தது. அதன் உள்ளிருந்த தனித்தன்மை வெளிப்படைந்தது. சுவாமி விவேகானந்தர் இதைத்தான் கூறினார். எனது நாட்டு மக்களே, 125 கோடி மக்களிடம் அபரிமிதமான சக்தி, அளவற்ற ஆற்றல் இருக்கிறது. நம்மை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நமது உள்ளிருக்கும் சக்தியை இனம் கண்டுகொள்ள வேண்டும். பிறகு சுவாமி விவேகானந்தர் கூறியபடி சுயமரியாதையையும் சுய அறிமுகத்தையும் முன்னிறுத்தி நாம் முன்னேறினால் வெற்றி நிச்சயம். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. நமது நாடும் வெற்றி பெறும், இது உறுதி. நமது 125 கோடி நாட்டு மக்களிடமும் திறன் இருக்கிறது, சக்தி இருக்கிறது, நாமும் நம்பிக்கையோடு எழுந்து நிற்க முடியும். இப்போதெல்லாம் பல நண்பர்கள் சமூக வலைத்தளங்கள் வாயிலாகவும் ஃபேஸ்புக் வாயிலாகவும் மெயில் மூலமாகவும் கடிதங்கள் எழுதுகிறார்கள். கௌதம் பால் என்ற நண்பர் ஒரு சிந்தனையை முன்வைக்கிறார். சிறப்பு திறன் படைத்த குழந்தைகளின் நலன் பொருட்டு பஞ்சாயத்துக்கள், நகராட்சிகள், மாநகராட்சிகள் ஆகியவற்றில் சிறப்பு திட்டங்கள், வசதிகள் இருக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். அவர்களுக்கு ஊக்கமளிக்கப்பட வேண்டும் என்ற அவரது இந்த யோசனை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. ஏன், எனது அனுபவமே கூட, நான் குஜராத்தில் முதல்வராக இருந்தபோது 2011 ஏத்தன்ஸ் மாநகரில் மாற்றுத்திறன் படைத்தவர்களுக்காக நடத்தப்பட்ட சிறப்பு ஒலிம்பிக்ஸ் போட்டியில் பங்கு பெறச் சென்ற குஜராத்தைச் சேர்ந்த பிள்ளைகள் வெற்றி பதக்கங்களை கொண்டு வந்தார்கள். அதை நான் கண்ணுற்றேன். அந்த பிள்ளைகள் அனைவரையும் நான் என் வீட்டுக்கு அழைத்தேன். 2 மணி நேரம் அவர்களுடன் நான் கழித்தேன். அது என் வாழ்வின் மிகவும் உணர்வு பூர்வமான, ஊக்கம் அளிக்கக்கூடிய நிகழ்வாக அமைந்தது. ஒரு குடும்பத்தில் மாற்றுத்திறன் படைத்த ஒரு குழந்தை இருந்தால் அந்த குழந்தையை பேணுவது பெற்றோரின் பொறுப்பு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த சமுதாயத்தின் பொறுப்பும் கூட. இறைவன் ஒருவேளை அந்த குடும்பத்தின் மீது தனது முழுமையான அருளை இப்படி பொழிந்திருக்கலாம். ஆனால் அந்த குழந்தை ஒட்டுமொத்த நாட்டின் பொறுப்பும் ஆகிறான். இந்த சந்திப்புக்கு பின்னர் நான் எந்த அளவுக்கு ஊக்கம் அடைந்தேன் என்றால், நான் குஜராத்தில் பின்னர் இந்த சிறப்பான குழந்தைகளுக்காகவென்றே ஒரு ஒலிம்பிக்ஸ் போட்டியை ஏற்படுத்தினேன். ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் வந்தார்கள், அவர்களின் பெற்றோர்கள் வந்தார்கள், நானும் அதில் கலந்து கொண்டேன். ஒரு நம்பிக்கை நிறைந்த சூழல் உருவானது. ஆகையால் இந்த வேளையில் கௌதம் பால் அவர்களின் இந்த யோசனையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். ஏனென்றால் அவர் கூறியிருக்கும் இந்த யோசனை வரவேற்கத்தக்கது, எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் என் மனதில் வேறு ஒரு கதையும் தோன்றுகிறது. ஒரு முறை ஒரு வழிப்போக்கன் பாதையோரத்தில் அமர்ந்திருந்தான். வருவோர் போவோர் அனைவரிடமும், நான் செல்ல வேண்டிய இடத்துக்கு பாதை எங்கிருக்கிறது, நான் செல்ல வேண்டிய இடத்துக்கு பாதை எங்கிருக்கிறது என்று ஒருவர் மாற்றி ஒருவர் என பல பேரிடம் கேட்டுக்கொண்டிருந்தான். அவன் பக்கத்தில் ஒரு மனிதர் உட்கார்ந்திருந்தார். அவர் இது அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தார். திடீரென்று அவன் எழுந்திருந்து மேலும் தன் விசாரிப்பை தொடர ஆரம்பித்தான். அப்போது அவரும் எழுந்திருந்து பாதையை விசாரித்து கொண்டிருந்த மனிதன் அருகே வந்து, நீ போக வேண்டிய இடத்திற்கான பாதை இதோ இப்படி போகிறது என்று சொன்னார். அப்போது அந்த மனிதன், சகோதரனே, நீங்கள் இத்தனை நேரம் என் அருகிலேயே உட்கார்ந்திருந்தீர்கள், இத்தனை பேர்களிடம் நான் பாதை பற்றி விசாரித்து கொண்டிருந்தேனே, யாருமே எனக்கு சரியான பதில் கூறவில்லை. ஆனால் உங்களுக்கு பாதை தெரிந்திருந்தும் இத்தனை நேரம் நீங்கள் ஏன் கூறவில்லை என்று கேட்டான். அதற்கு அவர், நீ உண்மையில் எழுந்து செல்ல வேண்டிய இடத்துக்கு போக விரும்புகிறாயா இல்லையா என்று எனக்கு நம்பிக்கை இல்லை. நீ ஏதோ சும்மா விசாரித்து கொண்டிருக்கிறாய் என்றுதான் நான் நினைத்திருந்தேன். ஆனால் நீ எப்போது எழுந்து நின்றாயோ அப்போதே நீ செல்ல வேண்டிய இடத்துக்கு செல்வதில் உறுதியாக இருக்கிறாய் என்று எனக்கு தோன்றியதால் நான் உனக்கு வழிகாட்ட தீர்மானித்தேன் என்றார். எனது நாட்டு மக்களே, பயணிக்க வேண்டும் என்ற உறுதியை நாம் ஏற்காத வரையில் நாம் எழுந்து நிற்கப் போவதில்லை. அதுவரை நமக்கு பாதை தெரிவிப்பவர்களும் கிடைக்கப் போவதில்லை. நம் கைவிரல்களை பிடித்து அழைத்துச் செல்பவர்களும் கிடைக்க மாட்டார்கள். பயணத்தின் தொடக்கத்தை நாம் தான் மேற்கொள்ள வேண்டும். இந்த நாட்டின் 125 கோடி பேர்களும் பயணிக்கும் திறன் படைத்தவர்கள், கண்டிப்பாக பயணிப்பார்கள் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. இப்போதெல்லாம் எனக்கு மிக சுவாரஸ்யமான ஆலோசனைகள் வரத் தொடங்கியிருக்கின்றன. இவற்றில் எதை எப்போது செய்ய முடியும் என்று புரியவில்லை. ஆனால் இந்த ஆலோசனைகளில் இருக்கும் புதுமை என்னை வியக்க வைக்கிறது. இந்த நாடு நம் அனைவருடையது, ஏதோ ஒரு அரசுடையது அல்ல. இது குடிமக்கள் அனைவரின் நாடும் கூட. குடிமக்களை ஒன்றிணைப்பது மிகவும் அவசியம். சில பேர்கள் என்னிடம், நாம் சிறு தொழில்கள் தொடங்குவதற்காக பதிவு செய்து கொள்ளும் முறைகள் எளிமையாக்கப்பட வேண்டும் என்று கூறுகிறார்கள். கண்டிப்பாக நான் இதற்கான அரசாணையை பிறப்பிப்பேன். சில பேர்கள் பள்ளி குழந்தைகளுக்கு 5வது வகுப்புக்கு பிறகுதான் திறன் மேம்பாடு பற்றிய பயிற்சிகள் அளிக்கப்பட வேண்டும் என்றும் கூட யோசனைகளை கூறுகிறார்கள். அப்போதுதான் இந்த பிள்ளைகள் பள்ளிக் கல்வியோடு கூட தங்கள் திறமைகளையும் வளர்த்து கொள்ள முடியும், கைவினைத்திறனை வளர்த்து கொள்ள இயலும் என்கிறார்கள். இது மிகவும் அருமையான யோசனைதான். மேலும் இளைஞர்களுக்கு இதுபோன்ற திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் கட்டாயமாக்கப்பட வேண்டும் என்றும் அவர்கள் கூறுகிறார்கள். சுற்றுப்புறம் தூய்மையாக இருக்க வேண்டுமென்றால் 100 மீட்டர் தூரத்துக்கு ஒரு குப்பை தொட்டி இருக்க வேண்டும் என்றும் ஒருவர் ஆலோசனை அளித்திருக்கிறார். வேறு சிலர் பாலித்தீன் பைகளுக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் எழுதியிருக்கிறார்கள். இப்படி பல்லாயிரக்கணக்கான ஆலோசனைகளும் கருத்துக்களும் குவிந்த வண்ணம் இருக்கின்றன. இதையும் தாண்டி நான் உங்களிடம் ஒரு கருத்தை தெரிவிக்க விரும்புகிறேன். நீங்கள் எனக்கு ஏதோ ஒரு வெற்றி கதை பற்றியோ, செயலாக்கம் புரியக்கூடிய ஒன்றை பற்றியோ, எனக்கு கருத்தூக்கம் அளிக்கக்கூடிய ஒன்றை பற்றியோ, நாட்டு மக்களுக்கே கூட கருத்தூக்கம் அளிக்கும் ஒன்றை பற்றியோ ஆதாரங்களோடு இணைத்து அனுப்பி வைத்தீர்கள் என்று சொன்னால் நான் எனது மனதின் குரலாக இதை வெளிப்படுத்துவேன். என் மனத்தை தொடும் இவற்றை நான் கண்டிப்பாக நாட்டு மக்கள் அனைவரிடமும் கொண்டு சேர்ப்பேன். இவை அனைத்தையும் உங்களுடன் நான் பரிமாறிக்கொள்ளும் நோக்கம் இது ஒன்றுதான். வாருங்கள், நாம் அனைவரும் இணைந்து நமது பாரத அன்னைக்கு சேவை செய்வோம். நாம் நாட்டை புதிய சிகரங்களை நோக்கி இட்டுச் செல்வோம். ஒவ்வொருவரும் 1 அடி எடுத்து வைப்போம். நீங்கள் 1 அடி எடுத்து வைத்தால் நாடு 125 கோடி அடிகள் எடுத்து வைத்திருக்கும். இந்த படிக்காக இன்று விஜயதசமி புனித நன்னாளில் நம்முள்ளே இருக்கும் அனைத்து தீமைகளையும் தோற்கடித்து வெற்றி பெறுவோம். இந்த உறுதிப்பாட்டோடு சில நல்ல விஷயங்களை செய்வோம் என்று தீர்மானித்து நாம் அனைவரும் நமது பணியை தொடங்குவோம். இன்று எனது மங்களமான தொடக்கம். என் மனத்தில் தோன்றும் போதெல்லாம் எதிர்காலத்தில் நான் உங்களுடன் என் மனத்தகத்து விஷயங்களை பகிர்ந்து கொள்வேன். இன்று என் மனத்தின் குரலை நான் உங்களுடன் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் மீண்டும் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு உங்களை சந்திக்கிறேன். நமது பயணம் தொடரும், நமது அன்பு நீடிக்கும் என்று எனக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கிறது. நீங்களும் எனது இந்த உரையை கேட்ட பின்னர் என்னுடன் ஏதேனும் தகவல்களை பகிர்ந்து கொள்ள விரும்பினால் கண்டிப்பாக எனக்கு அனுப்பி வையுங்கள். எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். இன்று உங்கள் அனைவருடனும் என் மனக்குரலை பகிர்ந்து கொண்டதில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. வானொலி மிகவும் எளிமையான ஒரு ஊடகம். இது மிகவும் தொலைவான இடங்களுக்கும் செய்தியை கொண்டு சேர்க்கும் ஒரு சாதனம். மிகவும் ஏழ்மையில் இருப்பவர்களையும் இது சென்று எட்டும். அவர்கள் வீட்டுக் கதவுகளை இது சென்று தட்டும். ஏனென்றால் என் நாட்டின் சக்தி ஏழையின் குடிசையில்தான் இருக்கிறது. என் நாட்டின் சக்தி கிராமங்களில் இருக்கிறது. என் நாட்டின் சக்தி அன்னையர், சகோதரிகள், இளைஞர்களிடம் இருக்கிறது. என் நாட்டின் சக்தி விவசாயிகளிடம் இருக்கிறது. இந்தியா உங்கள் துணையோடு முன்னேறும் என்று நான் உங்கள் மீது முழுமையான நம்பிக்கை வைத்திருக்கிறேன். உங்கள் ஆற்றல் மீது எனக்கு அளப்பரிய நம்பிக்கை இருக்கிறது. ஆகையால்தான் எனக்கு இந்தியாவின் எதிர்காலம் மீது நம்பிக்கை இருக்கிறது. மீண்டும் நான் உங்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் உங்கள் பொன்னான நேரத்தை இதற்காக ஒதுக்கிறீர்கள். மீண்டும் உங்களுக்கு என் நன்றிகள்.
மனதின் குரல். பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு வானொலி வாயிலாக தனது சிந்தனை ஓட்டங்களை நாட்டு மக்களோடு பகிர்ந்து கொண்டார். பிரதமர் உரையின் தமிழாக்கத்தினை இதுவரை கேட்டீர்கள். நீங்களும் பிரதமரிடம் உங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்த நினைத்தாலோ, ஆலோசனைகள் ஏதும் வழங்க விரும்பினாலோ www.mygov.in என்ற இணையதள முகவரி மூலமாக அனுப்பவும். உங்கள் கருத்துக்களை நாட்டு மக்கள் அனைவரோடும் பிரதமர் பகிர்ந்து கொள்ளக்கூடும். இணையதள முகவரி மீண்டும் www.mygov.in. நிகழ்ச்சி படைப்பு சென்னை வானொலி நிலையம்.